இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக பரலோக ராஜ்யம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த ரெண்டு வாரமாக அதை சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். மத்தேயு 11:1-3 வார்த்தைகளை வாசிப்போம். மத்தேயு 11:1-3. போதும். இங்கே யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியாயத்தம் பண்ண வந்த ஒரு ஊழியக்காரன். அப்படின்னா தீர்க்கதரிசியிலேயே கடைசி தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பலை. யோவான் ஸ்நானகன் தான் பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி. அப்போ இந்த கடைசி தீர்க்கதரிசி தேவனுடைய முதல் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றார், அவர் வந்து இப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இப்படி இருக்கார், அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அவருக்கு வந்து இந்த எல்லா காரியமும் சொல்லிட்டு 10வதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானமும் கொடுத்துருக்காரு. எல்லா காரியமும் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து 12 சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அப்படியே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் யோவானுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. யோவானுக்கு எதனால் சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யோவான் வந்து இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பார்த்துட்டு ஒரு சந்தேகம் வந்து என்ன கேட்குறாருன்னா, தன்னுடைய சீசர்களை அனுப்பி வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமா? எதனால் இந்த சந்தேகம் வந்துச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா காரியத்தையும் சொல்லி யோவான் ஸ்நானகன் தான் வழி ஆயத்தப்படுத்தினான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டினார், அப்புறம் எனக்கு பின்னால் வருகிறவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொன்னார். அப்புறம் அவர் எண்ணிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னார். இப்படி அநேக காரியங்களை சொன்னார். அநேக காரியங்களை சொன்னாலும் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்தப்போ அவங்களுக்கு என்னாச்சு? ஒரு சந்தேகம் வந்துச்சு. முதலாவது, ஏன் இயேசு கிறிஸ்துவ வந்து சிறைச்சாலையில் வச்சாங்க, இல்லை யோவான் ஸ்நானகன் ஏன் சிறைச்சாலையில் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து அன்னைக்கு இருக்கிற நாட்களில் ரொம்ப கண்டித்து உணர்த்தி பேசி கொண்டிருந்தான். அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற அதிபதியினுடைய தவறை சுட்டி காட்டி, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கண்டித்து உணர்த்திட்டு இருந்தான். உடனே என்ன பண்ணாங்க, அந்த அன்னைக்கு இருந்த ஆண்டுட்டு இருந்த ஆள் அவன் வந்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுட்டான். இப்போ அதே மாதிரி இன்றைக்கி தேவனுடைய காரியங்களை உண்மையும் நேர்மையுமாக சத்தியமாக பேசி கொண்டு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்களை ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள்னு சொன்னால் குறிப்பாக தனக்கு அதிகாரம் இருக்கிறவங்க, தனக்கு பலம் இருக்கிறவங்க, நாங்கள் போனால் தானே சர்ச்சுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க, நாங்கள் போகிறத நிறுத்திட்டால் அவர் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருந்துக்குவார், அவரை பார்க்குறதுக்கு யாரும் போக மாட்டாங்க, அவர் பிரசங்கத்தை கேட்குறதுக்கு யார் கேட்பா அவர் பிரசங்கத்தை? ஏன்னா யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்கிறான், பிரசங்கம் பார்த்து எப்படி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக திட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, யோவானை சிறைச்சாலையில் வச்சது சரிதான், இல்லாட்டினா நம்மளை கண்ட மாதிரி திட்டிகிட்டு கிடப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா தேவ ஜனங்கள் கடைசி நாட்களில் தேவனுடைய உண்மையான வார்த்தையை பேசுகிற எல்லா ஊழியக்காரங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வைக்கிறதுனா அவரை வந்து வீட்லேயே இருக்க வச்சுறது, பிரசங்கம் கேட்க போகிறதில்ல, அவரை சந்திக்க போகிறதில்ல, நலம் விசாரிக்க போகிறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல. அப்படி இருந்தாச்சுன்னா அவர் வீடே ஜெயில் மாதிரி ஆகி போயிடும். ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுவான், எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்கணுமா? எதனால் இந்த சந்தேகம் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா? ஆமாம், அவர் காவலை வச்சேன்னா அவருக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய ஊழியம் வேறேன் அவருடைய ஊழியம் வேறேன்னு எல்லாமே சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு யோவான் ஸ்நானம் என்ன கேள்வி கேட்டானா, இப்போ முதல் தடவை வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்திட்டேன், இவர் என்னை போயிட்டு ரெண்டாவது இடம் வருவார், அப்போ ரெண்டாவது இடம் வரும்போது இவராக வருவாரா அல்லது வேறொரு ஆளாக வருவாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா யோவான் ஸ்நானத்துக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தை பற்றி தெரியும். ஏன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, அது பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தாலே எல்லாம் நல்லா தெரியும். யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய எல்லா காரியமும் நல்லா தெரியும். ஆனால் இவருடைய முதலாம் வருகையினுடைய ஊழியம் முடிஞ்சு இவர் போயிட்டு ரெண்டாவது இடம் வரும்போது எப்படி வருவார், அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் யோவான் ஸ்நானகனுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அதையும் வெளிப்படுத்தி இருந்தார்னு ஆண்டவர், யோவான் ஸ்நானகன் ரொம்ப பெரிய ஆளாயிருப்பான், அதனால் எல்லா காலங்களிலேயும் ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலம் தொடங்கும் போது அந்த காலத்துக்குண்டான தரிசனத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா யோவான் ஸ்நானகன் வந்து முதலாம் நூற்றாண்டு காலத்தில் அல்லது இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியம் அல்லது முதலாம் இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகையினுடைய ஊழியத்துக்கு மட்டும்தான் பங்கு, இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாம் வருகையினுடைய ஊழியத்துக்கு ஊழியத்தினுடைய காரியத்தை யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் மறைச்சிட்டார். அதனால தான் அவனுக்கு சந்தேகம் வந்து இயேசு கிறிஸ்து போயிட்டு திரும்ப வரும் பொழுது இதே நிலைமையில தான் வருவாரா அல்லது எப்படி வருவார், ராஜாவாக வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆட்களை அனுப்பி கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்துவர் பதிலை சொன்னார், என்னென்னா குருடர் பார்வையடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோவான் ஸ்நானகனிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதில் வந்து யோவான் ஸ்நானகனுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காரு. ஆனால் அன்னைக்கு வந்து எழுத்தின்படியாக குருடர் பார்வையடைஞ்சாங்க, செவிடர் கேட்டாங்க, முடவர் நடந்தாங்க, அப்புறம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாம் நடந்தது. ஆனால் அதே காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில், ஏன்னா வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டாவது இடம் வர்றது நான் தான், ஆனால் இரட்சகராக வரமாட்டேன், நான் ராஜாவாக வருவேன். அப்படி ராஜாவாக வரும்போது ஆவிக்குரிய குருடர் பார்வையடைவார்கள். அது வாசிச்சிரும மத்தேயு 11:4-5 வாசிப்போம். போதும் போதும். அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய நிலைமையில இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில் நடக்க போகுது. ஆனா யோவான் என்ன பண்ணிட்டான், யோவான் இடத்துல அடைஞ்சிட்டான். ஏன்னா முதல் வருகையினுடைய எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு ரெண்டாம் வருகையினுடைய காரியத்தை ஆண்டவர் மறைச்சிட்டார். அதனால் யோவான் இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லிட்டு யோவானுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் தன்னுடைய இரண்டாம் வருகையில் இப்போ சொல்லப்பட்ட எல்லா காரியமுமே ஆவிக்குரிய நிலைமையில் பூமியில் நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கூட்டத்தை நடத்திட்டு வாங்க, குடர் செவிடர் ரப்பானியில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் சுகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை, எழுத்தின்படி கிடையாது, இதெல்லாம் ஆவிக்குரியபடி நடக்கிற காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகையில் எழுத்தின்படி நடந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையில் இதெல்லாம் ஆவியின்படி நடக்க போகுது. யாத்திரையாகமம் 32:1 யாத்திரையாகமம் 32:1 போதும் போதும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தப்போ யோவான் ஸ்நானகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னால் இருக்கிற சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன்னு வைங்களேன், மோசே வந்து கற்பலையை வாங்குறதுக்கு மலைக்கு போயிருக்கார். அங்கே போய் 40 நாள் 20 பகலும் உட்காந்துட்டு இருக்கார். அங்கே போய் என்னாச்சு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. இது ஜனங்கள்லாம் உட்காந்து காத்துட்ருக்காங்க, போன மோசை வருவார் வருவார் வருவார்னு. மோசை வர்றதுக்கு லேட் ஆகும்போது ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அதுக்கு முன்னால் இவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போன மோசைக்கு என்னாச்சோ தெரியல, காட்டு மிருகம் அடித்து போடுச்சா அல்லது அப்படியே பல்லவத்துக்கு போயிட்டாரா, இன்னும் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பொறுமை இல்லை. பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இன்னைக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்பா. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ இதுக்கு வியாக்கியானங்க கொடுக்கக்கூடிய காலத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் நம்மளை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார், எகிப்துங்கிறது புறஜாதியிலிருந்து இந்து விக்கிரகங்கள்லேருந்து நம்மளை யார் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார், தேவனுடைய வார்த்தை. அது எப்பொழுது நடந்தது, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு எப்போ எந்த காலத்திலேருந்து ஆரம்பிச்சு வந்தது, இல்லை 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 இல்லை, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு எப்போ கிடைக்குது, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். அதே மாதிரி நம்மளைய ஆண்டவருடைய வார்த்தை எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லேருந்து விக்கிரகாரிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தது. அது எப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது அப்போ, ஆனால் அது யார் செஞ்சது, இல்லை இயேசு கிறிஸ்துனுடைய காலம் முதல் தான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அதுக்கு முன்னால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமாம் இல்லை, ஆமாம் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் வருது, அதுக்கு முன்னால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால் மோசேயை வந்து இயேசு கிறிஸ்துக்கு சம்பந்தப்படுத்தி பார்த்தேன்னு வைங்களேன், இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார், கொண்டு வந்துட்டு என்ன சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறேன், போயிட்டு திரும்பி வருவேன், நீங்கள் எனக்காக காத்திருங்க, நான் இன்னைக்கு காத்திருந்தீங்கன்னா அவனுக்கு உண்டான பிரதிபலனை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ ஜனங்களை என்ன சொல்கிறாங்க, அந்த இயேசு கிறிஸ்து போனார், போனவருக்கு என்னாச்சோ தெரியல, அப்படியே பல்லவத்துக்கு போயிட்டாரா இல்லை வரமாட்டாரா, 2000 வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் அதுக்கு முன்னாலே சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ 2000 வருஷம் ஆனதுக்கப்புறம் இவர் வருவாரா இல்லை வரமாட்டாரா, ஆனால் நிறைய பேர்த்துக்கு இயேசு கிறிஸ்து திரும்பி வரமாட்டாருங்கிற நம்பிக்கை தான் இருக்குது. அதனால் என்ன சம்பவத்ததோ தெரியல. அதனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறாங்க, யாரை பிடிச்சாங்க, ஆரோனை பிடிச்சிட்டாங்க, ஆரோனை பிடிச்சிட்டு ஊழியக்காரங்களை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, இன்னும் நம்மளுக்கு முன்னால் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. அது பழைய ஏற்பாட்டில் வாசித்தவங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணுக்குட்டி உண்டாக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அதுக்கு ஆராதனை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானனுக்கு என்ன டவுட் வந்ததோ அதே டவுட் வந்துருச்சு. அதே மாதிரி மோசே மலைக்கு போனப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததோ அதே சந்தேகம் இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு வந்துருச்சு. அப்படின்னா ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையினுடைய யுகம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்துனுடைய ரெண்டாம் வருகையினுடைய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எப்போவுமே இந்த காலம் மாறுற சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதமும் அதிகமான சாபமும். இப்போ எப்படி மோசேயுடைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்தப்போ யார் வேணாலும் வரலாம், புறஜாதியிலும் வரலாம், அப்படி பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் யாருக்கு வேணாலும் விடுதலை, யாருக்கு வேணாலும் சுகம், செத்தவனை உயிரால் எழுப்பினார், குருடனை சுகமாக்கினார், எப்பேற்பட்ட வியாதிக்காரன் வந்தாலும் சரி பாவியானாலும் சரி அவனுக்கு உடனே விடுதலை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் ஆண்டவர் யார் யார் முதல்ல ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்கள மன்னித்து ஆண்டவரை சிநேகிக்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலம் தொடங்குகிற சமயத்தில் மத்தியில் வாழ்கிற ஜனங்களுக்கு தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள், மோசேயுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள், அதே மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் வாழ்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமும் காத்திருக்குது, அந்த இழந்து போகிறவங்களுக்கு பெரிய சாபமும் காத்திருக்குது. அதனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கொரிந்தியர் 10:7 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:7 போதும் கண்ணுக்குட்டி உண்டாக்குனது மட்டும் இல்லை, என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். சாப்பிட்றது, குடிக்கிறது, அப்புறம் உட்கார்றது, எழுந்திருக்கிறது, அப்புறம் விளையாடுறது. இப்படி பண்ணவங்க அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற சபைகளுடைய பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், நல்ல சாப்பாடு நடக்கும், நல்லா குடிக்கிறது கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கப்புறம் உட்காரு எந்திரின்னு சொல்லிட்டு ஜனங்களை இந்த மாதிரி பண்ணி காமெடி பண்ணி ரொம்ப சந்தோஷத்தை படுத்தி. ஆனால் அவங்கள என்ன ஆராய்ச்சிட்டு இருக்காங்க, கண்ணுக்குட்டி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. யாத்திராகமம் 32:6-7 யாத்திராகமம் 32:6-7 மறுநாள் காலையில் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அங்கேருந்து பார்த்துட்டாரு, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. உடனே மோசிட்டா என்ன சொல்கிறாரு, மோசே நீ சீக்கிரம் இறங்கிப்போ. அப்போ இந்த கன்றுக்குட்டி உண்டாக்கி ஜனங்கள்லாம் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் யாருடைய ஜனங்களாக ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஜனங்களாக சொல்லலை. நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதெல்லாம் மோசையுடைய ஜனங்களாமா, விக்கிரகாராதனை செஞ்சால் அது மோசையுடைய ஜனங்கள், உண்மையை ஆண்டவர் ஆராதிச்சா தான் அது தேவனுடைய ஜனங்கள். அப்படி மோசையிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், போ நீ கொண்டு வந்த ஜனம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாரு அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா பயங்கரமான சாப்பாடு நடக்குது, பலி செலுத்துகிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படின்னா எகிப்திலேருந்து வந்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள விக்கிரக ஆராதனைக்காரர்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா கண்ணுக்குட்டியை உண்டாக்கி கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கு சபையில் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள், இவங்கெல்லாம் கண்ணுக்குட்டி ஆராதிக்கிறாங்க. இது எந்த கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி எந்த கண்ணுக்குட்டி? அதை
கண்டுபிடிக்கிறவன்
அது வந்து வேற ஒரு ராஜா பண்ணது, இது அதுக்கு முன்னாலே நடந்திருக்குது. ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டாங்க, பொண்ணுனால உண்டாக்கிட்டாங்க. அந்த கண்ணுக்குட்டியுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரி, அது யோசனை பண்ணுங்க, வேறு சில காரியம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிப்பான். அண்ணா, அந்த கண்ணுக்குட்டி நிற்கிது. இப்போ அந்த கண்ணுக்குட்டி எல்லா சபையிலையும் நிற்கிது. யாத்திராகமம் 32:17-20
அவர்கள் முன்பு பண்ணினால் கல்லி முட்டியை எடுத்து அக்னியிலே சுட்டெடுத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார்.
போதும், சோத்திரம். அப்போ இந்த கண்ணுக்குட்டியை முன்னால் நல்லா சாப்பிட்டோன்னு என்னாச்சு, பயங்கரமான சந்தோஷம், ஆரவாரம் பண்ணுறாங்க, நல்லா பாடுறாங்க. ஆனால் பாட்டுடைய ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டுடைய ராகம் தெரிய மாட்டேங்குது. மோசே அங்கே வர்றாரு, யோசுவா அந்த சத்தத்தை கேட்குறாரு, என்னமோ பாளையத்தில் சத்தம் கேட்குத, என்ன சத்தம் இது? சந்தோஷத்தில் போடுற சத்தமும் அல்ல, துக்கத்தில் போடுற சத்தமும் அல்ல, அப்படின்னா ஜெயதுனியான சத்தமும் அல்ல, அபஜெயதுனியான சத்தமும் அல்ல, அப்படின்னா சந்தோஷத்தினுடைய ராகமும் அல்ல, துக்கத்தினுடைய ராகமும் அல்ல, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ராகத்தில் பாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கு இடப்பட்ட ராகத்தில் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஆனால் என்னமோ சத்தம் மட்டும் கேட்குது. என்ன சத்தம் அதான் சத்தம்? என்ன சத்தம் பார்த்தான் கேள்விப்பா, இல்லையே அது அபஜனியான சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரெண்டுக்கு நடுவில் அதான் பாடல் சத்தம் கேட்குது. என்ன எப்படி எந்த ராகத்தில் பாடுறாங்கன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். என்ன சரண் அப்படின்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஜனங்க போடுற சத்தம், சபையில் பாடுற பாட்டை வெளியிலேருந்து கேட்டீங்கன்னு வைங்களேன் என்னன்னே தெரியாது, என்னமோ ராகத்தில் ஊட்டு கிடப்பாங்க. இது சந்தோஷத்தில் பாடுறாங்களா துக்கத்துக்கு பாடுறாங்களான்னு தெரியாது, ஏன்னா ராகம் வரமாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் நல்ல சந்தோஷத்தினுடைய ராகம் வரும், துக்கமாக இருந்தால் தான் நல்ல துக்கத்தினுடைய ராகமாக வரும். இதுக்கு ஒப்பாரி அடித்து ஒப்பாரி பாடினாங்கன்னா, காசுக்குன்னு பாடிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த ராகமும் வராது, ஏன்னா மனசில் எதுவுமே இல்லை. அங்கெல்லாம் மனசெல்லாம் எங்கே இருக்குதுன்னா அந்த சாப்பாட்டு மேலே தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி சபையில் இருக்கிற எல்லா பாட்டுடைய ராகம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அளவும் இல்லை குளிரும் இல்லாதவங்க பாடுற பாட்டு என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயதுனியான சப்தம் இல்லை, அபஜெயதுனியான சப்தம் இல்லை. அப்போ இப்படி பாட்டை கேட்டாச்சுன்னா, இந்த கற்பலகையை வச்சுருக்கார் பார்த்தீங்களா மோசே, அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா கண்மலையில் ஓங்கி அடித்து உடச்சி போட்டார். அப்படின்னா உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர்ற ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, சோத்துக்குன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்கள பார்த்த உடனே அந்த உண்மையான தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை கீழே எரிந்து உடைத்து போட்டாங்க. இன்றைக்கி உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் உடைக்கப்படுகிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தான் தேவை இப்போ, ஏன்னா ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுறது தான் முக்கியமாக ஒழிய உண்மையான தேவனுடைய வார்த்தை முக்கியம் இல்லை. அதனால் மோசம் என்ன பண்ணார், அன்னைக்கு எரிஞ்சு உடச்சி போட்டார். அதே மாதிரி இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுகிறது. உடச்சி எங்கே செதறி இருக்குது, இங்கே கீழே செதறி கிடக்குது. அப்படியாக வந்து மோசைக்கு கோபம் வந்து அந்த காரியத்தை செஞ்சிட்டார். அப்படியே அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை தண்ணியில் அரைச்சி அதை வந்து பொடியாக மாற்றி அதை ஜனங்களுக்கு குடிக்கிற கொடுத்தாரு. ஆனால் அது ஒரு விக்கிரக ஆராதனை, அப்படி செஞ்சது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்போ அந்த கண்ணுக்குட்டி இப்போ சபையில் நிற்கிது. என்ன கண்ணுக்குட்டி அது? ஆ, பொருளாசைங்கிறது விக்கிரக ஆராதனை, ஆனால் கண்ணுக்குட்டியாகவே இருக்குதே. நிற்கிது, சோத்ரம். ஆமாம், அதான் சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாச்சே. ஆ, கண்ணுக்குட்டி நிற்கிது. என்ன கண்ணுக்குட்டின்னு கேட்டிங்கன்னா, சரித்திர புருஷனாக இயேசு. அதான் கண்ணுக்குட்டி. அதில் ஆவி ஆத்மா இல்லை. ஏன்னா சத்திர புருஷனாக இயேசுவை வந்து மிருக சரீரம், அந்த மிருக சரீரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஆராதனை பண்ணுறாங்க. அதனால தான் எல்லா சபைகளையும் சிலுவையில் அடித்து தொங்கின மாதிரி அந்த சாயலை வச்சுருக்காங்க. நிறையா பக்கம் போட்டா வச்சுருப்பாங்க. போட்டா இல்லாத அளவுகளில் மனசில் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த காயங்கள் பாடு, சிலுவை மரண பாடுகள், இந்த மாதிரி உங்களுக்காக மரித்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசுவை மட்டும் வணங்கி ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு தான் ஆராதனை நடக்குது. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மாவை விட்டுட்டாங்க. சரித்திர புருஷனாக இயேசு. அதனால தான் வந்து தேவனுடைய ஆவி எதனால் அறியலாம் என்று சொன்னால், மாம்சில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் வந்தது அல்ல. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் இந்த மாதிரி சொல்லுவோம், சரித்திர புருஷனாக இயேசு அல்லது மாம்சில் வெளிப்பட்ட இயேசுன்னு சொன்னால், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, தேவாதி தேவன், அவர் வந்து மனுஷ ரூபம் எடுத்து வந்தார், அவர் தேவன், தெய்வத்துவம் அதில் இருக்குது, அதைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவங்க அது சரித்திரத்தில் வெளிப்பட்ட மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அது மாம்சில் வெளிப்பட்ட சரீரம் மட்டும்தான். ஆனால் நம்ம எதை ஆராதிக்கணும்னா அவருக்குள்ளே இருந்த ஆவி ஆத்மாவை தான் நம்ம ஆராதிக்கணும். அது இயேசு கிறிஸ்துவே பூமியில் இருக்கும்போது சொன்னார், உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி ஆத்மாவினுடைய காரியத்தை விட்டுட்டாங்க, சரீரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இவர் தான் வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாம்சில் வெளிப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு போயிட்டாங்க. லூக்கா 19:19 11-17 வரை, லூக்கா 19:11 போதும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யம் எப்போ வருங்கிறத குறித்து அநேக உவமைகளை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு உவமையில் பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று ஜனங்கள் நினைத்தபடியினால் அதுக்கு ஒரு உவமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கிறது சரிதான், பரலோக ராஜ்யம் வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும்னா அதுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ பிரபுவாகி ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் முன் பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு புறப்பட்டான். அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியல. இன்னைக்கு இருக்கிற அநேகர் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கும் இது தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆராதிக்கிறது மாம்சில் வெளிப்பட்ட இயேசுவை. ஆனால் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சாங்கன்னா இந்த வார்த்தை என்னங்கிறது புரியும். தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனான் பிரபு. எந்த பிரபு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை பூமியில் நிறைவேற்றும்படியாக தூரதேசத்துக்கு போயிருக்கார். எந்த தூரதேசம்? பரலோகத்துக்கு போயிருக்கார். போயிட்டார், புறப்படும் போது அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து. ஏன் கரெக்டாக 10 பேர் அழைக்கிறாரு? 10 பேர் அழைக்கிறாரு. ஏன் 5 பேர் அழைக்கல, 12 பேர் அழைக்கல? 10 பேரை தான் கூப்பிட்றாரு. 10 கோத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தப்போ யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு கிடச்சிது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு கிடச்சிது. அந்த ரட்சிப்பை 2 கோத்திரம்தான் பெற்றிருந்தது. அப்படின்னா யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரம் மட்டும்தான் தேவனுடைய ரட்சிப்பை அன்னைக்கு பெற்றுக்கொண்டாங்க. இந்த 10 கோத்திரம் தேவனுடைய ரட்சிப்பை விட்டு விலகி தூரமாக இருந்தாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு நான் வந்து ரட்சிப்பு கொடுக்குறேன், ஏன்னா புரஜாதி கூட கலந்துட்டாங்க இந்த பத்து கோத்திரம். சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் ரெண்டு கோத்திரம் எருசலேம் ஆண்டுச்சு, பாக்கி பத்து கோத்திரம் புரஜாதிகிட்ட போயிடுச்சு. அப்படியாக இந்த பிரிஞ்சு போன பத்து கோத்திரத்துக்கும் அப்படின்னா புரஜாதிகளுக்கு, பத்துனா புரஜாதிகள் அப்படின்னு அர்த்தம். புறஜாதிகள் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த பத்து கோத்திரத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, மொத்தம் ஆண்டவர் ஜனங்களை பிரிக்கும்போது பன்னெண்டு பங்காக பிரிக்கிறார். மொத்தம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பிரிக்கும்போது பன்னெண்டு பங்காக பிரிச்சிட்டாரு. பன்னெண்டு பங்காக பிரித்ததில் மோசே கொடுத்த ரட்சிப்பை ரெண்டு கோத்திரம்தான் ஏற்றுக்கொண்டாங்க, பாக்கி பத்து கோத்திரம் ஏற்றுக்கொள்ளலை. உபாகமம் 32:8 வாசிப்போம். உபாகமம் 32:8 போதும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் 12 கோத்திரமாக பிரிக்கிறாரு. அந்த 12 கோத்திரமாக பிரித்ததில் இயேசு கிறிஸ்து வந்தப்போ அந்த ரெண்டு கோத்திரம் மட்டும்தான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, மற்றவங்க அது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலை. ஆமாம், அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வந்தப்போ அந்த பத்து கோத்திரத்துக்கும் அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்பை விட்டு விலகி போன மற்ற பத்து கோத்திரங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஜனமாக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்கு புறப்படும் போது பத்து பேரை அழைத்து அவர்களிடத்திலே பத்து ராத்திரி திரவியத்தை கொடுத்து, அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்காசு ஆண்டவர் கொடுக்குறார். பத்து பேர்த்துக்கும் பத்து வெள்ளிக்காசு கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுங்கள்னா இதை கொண்டு போய் நீங்கள் நடைமுறைப்படுத்தி நீங்கள் நீதியின் கிரியைகளை செய்து நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் வளருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்காசை கொடுத்து அவங்கள அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே நடக்குது. என்ன பிரச்சனை? நான் 14:14 பத்து வெள்ளிக்காசு வாங்கிட்டாங்க, வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவனுடைய ஊரார், யாருடைய ஊரார் இது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தன்னை பத்தியே தான் சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் தீர்க்கு தரிசிகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் களத்தை கேட்டிப்பானுங்க. அதனால் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு தந்திரத்தை கையாண்டார். என்ன தந்திரத்தை கையாண்டார்னா இந்த உவமையில சொல்கிறது. உவமையில சொல்கிறான்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஒரு பிரபு இருந்தான், அந்த பிரபு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனான், கடைசியாக இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கும் சம்பவிக்கின்றாரு. அப்போ ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இது என்னடா அது, இன்னமும் கதை சொல்கிறாரு, இவரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, யாரையும் ஒரு ஆளை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா உட்காந்து கேட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் உட்காந்து அதனால தான் ஊர் கதையை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, பிரபுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான், அவரே தான் அவரை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவனுடைய ஊரார் அப்படின்னா யாருடைய ஊரார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் அவனுடைய ஊரார். அவன்னா யார் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பிரபுவாய் ஒரு மனுஷன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போனான். அப்போ இயேசு கிறிஸ்தான போனார், போயிட்டு திரும்பி அவர் வருவார். இங்கே கதையில் வரும்போது என்ன சொல்கிறார், அவனுடைய ஊரார் நான் போக என்னுடைய ஊரார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் கலத்திக்கிருப்பாங்க அடிக்கிறதுக்கு. ஆ, உடனே கலத்திக்கிருப்பான். ஆமாம், அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய ஊரார் அப்படின்னு தன்னுடைய ஜனங்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதல் தடவை வரும்போது இரட்சகராக வந்தார், அன்புள்ளவராக வந்தார், கிருபியுள்ளவராக வந்தார், சாந்தமுள்ளவராக வந்தார். ஆனால் ராஜ்யத்தை பெற்று திரும்ப வரும்போது எப்படி வருவார்? ராஜ்யம் சொல்லியிருந்தாவே ராஜா இருப்பார், அப்போ ராஜாவுக்கு மந்திரி இருப்பான், அப்புறம் சேனாதிபதி நிறையா இருப்பாங்க, இராணுவம் இருக்கும், அப்போ தான் ராஜான்னு சொல்லி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வர முடியும். சும்மா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து நின்னா ஜனங்கள்லாம் எப்படி நம்புவாங்க? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் மிலிட்ரி இருக்கணும், அங்கே ஜனங்கள் இருக்காங்களோ இல்லையோ மிலிட்ரி நிறையா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஜனங்களே இல்லை, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் மிலிட்ரி எவ்வளோ மிலிட்ரி இருக்குதுன்னா கோடான கோடி மிலிட்ரிக்காரங்களை வச்சுருக்காரு தேவதூதர்களை. ஆமாம், கோடான கோடி தூதர்கள் ஆண்டவர் வச்சுருக்கார், ஆனால் ஜனங்களே இல்லை, கோடான கோடி தேவதூதர்கள் ஆண்டவர் வச்சுருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி வந்து இந்திய ஜனங்களில் எப்படி ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி பயங்கரமான மிலிட்ரியை வச்சுருக்குது. அதுக்கு தான் முதல்ல எல்லா செலவும். அதே மாதிரி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது சேனை நிறையா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த கிறிஸ்தவர்கள் அவனுடைய ஊரார், அன்னைக்கு அவனுடைய ஊராருங்கிறாரு, இன்னைக்கு அவனுடைய ஊராருங்கிறது யாருன்னா கிறிஸ்தவர்கள். ஆமாம், அவனை பகைத்து அப்படின்னா உடனே பகைக்கிறாங்க, ஏன்னா ராஜாவை வந்தால் கணக்கேட்பார், அதனால் பகைத்து இந்த சரித்திர புருஷ அப்படின்னா இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி ஆளுகளை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ராஜாவாக தான் வருவார், ஏன்னா ராஜ்யம் இவருடையது. இன்றைக்கி புறஜாதி ஆண்டுட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி திரும்பி வரும்போது கட்டாயம் எடுப்பார். அதனால் எல்லாத்துக்கும் 10 10 காசு இல்லை ஒவ்வொரு காசு கொடுத்துட்டு போகிறார். அந்த ஒரு காசு என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாச நாளாகும் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துட்டு போகிறார், அதுதான் ஒரு காசு. 15 வாசிப்போம். போதும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெள்ளிக்காசை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி ஒருத்தன் 10 ராத்தல் சம்பாதிச்சாங்கிறான், ஒருத்தன் 5 ராத்தல் சம்பாதிச்சாங்கிறான். உடனே 10 ராத்தல் சம்பாதிச்சோன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ 10 பட்டணத்துக்கு அதிபதியாரு, ஏன்னா ராஜ்யம் அவருடைய தான் வந்துருச்சு. இப்போ உடனே 10 பட்டணத்துக்கு அதிபதியாக வச்சுட்டாரு. ஒருத்தன் என்ன சொல்கிறான்? 5 ராத்தல் கிடச்சிதுங்கிறான். சரி, நீ 5 பட்டணத்துக்கு அதிபதியாருன்னு அவனை ஆண்டவர் வச்சுட்டாரு, ஏன்னா ராஜ்யம் அவருடையது, அவர் ராஜ்யத்தை வந்து இராணுவ சேனையோடு வந்திருக்காரு, அதனால் அவனை பட்டணத்துக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. ஒருத்தன் என்ன பண்ணுறான்? ஒரு தாழ்ந்து வச்சுருக்கிறவன் என்ன பண்ணுறான்? உடனே ஒரு சாக்கு போக்கு சொல்கிறான், என்னான்னு, நீ வைக்காத எடுக்கிறவர், விதைக்காத அறுக்கிற மனுஷன் என்று கடினமான மூக்கு பயந்திருந்தேன். போதும். அப்போ இவன் என்ன சொல்றான்? என்னென்ன சாக்கு சொல்றான்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ அன்னைக்கே கொண்டு போய் இந்த காசை காசுக்காரங்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி 10 ராத்திரத்தில் இருக்கிறவனு கொடுக்குறாரு. அப்படின்னா ரட்சிப்பை விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்கள் வேத வசனத்தை படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. இவன் என்ன சொல்கிறான்னா வைக்காத எடுக்கிறவர், அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஒன்று எழுதியிருக்குது, ஆண்டவர் அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை பின்னால் எழுதியிருக்காரு. அதுதான் வைக்காதது எடுக்கிறவர், அப்புறம் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் அது சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ளே ரகசியமாக அடங்கியிருக்கும். அது வியாபாரம் பண்ணுனா, வியாபாரம் பண்ணுனா செயல்முறைப்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வைக்காத எடுக்கிறதுனா என்ன, விதைக்காத இடத்துல அறுக்கிறது என்னங்கிறது தெரியும். மற்றவனுக்கு அது சிந்தித்து தியானிக்காமல் நற்கிரியில் செய்யாமல் இருக்கும்போது அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனுடைய வாய் சொல்லை கொண்டே நியாயந்தீர்க்கேன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ராத்தில் பிடிஞ்சி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டாரு. உடனே என்ன சொல்கிறான், மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு 10 ராத்தல் இருக்குதே, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உள்ளவன் எவனை அவனுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 19:26-27 வாசிப்போம். போதும். அப்போ இங்கே உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து நீதியின் கிரியைகள் செய்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுக்கிறார். நான் ஏழையாகவே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை சோதிச்சுட்டே இருக்கார் அப்படின்னா மனசுலேயே நல்ல எண்ணம் இல்லை, நீதி கிரியை செய்கிறதுக்கு மனசு இல்லை, வேதத்தை படிக்கிறதுக்கு மனசு இல்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு மனசு இல்லை. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் எப்பவும் துதிக்கிறான், வேதத்தை படிக்கிறான், சிந்திக்கிறான், தியானிக்கிறான், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கிறான், அவனுக்கு 10 பட்டணம் இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு 10 வீடு வச்சு இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கலாமே, அவனுக்கு 11வது ஒரு வீட்டை கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு வீடு இல்லாமல் குடிசையிலேயே உட்காந்துட்டுருக்கிறான், ஆண்டவரே மழை பெஞ்சா உழுகுது, இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னா, நீ வந்து ஆண்டவரை துதிச்சின்னா ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ ஆண்டவருக்கு துதித்து கிடச்சதுக்கு நன்றி செலுத்தாமல் நீதியின் கிரியில் இல்லாமல் மனம் போன போக்கில் போய் என்னுடைய விசுவாசம் எனக்கு இருக்குது நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்தேன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அப்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை யார் சிந்தித்து தியானித்து நீதியின் கிரியைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் மேலே மேலே கொடுக்கப்படுகிறது. யாருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பைபிளை தலகாணிக்க வச்சு தூங்கிட்டு தோத்திரம் தோத்திரம் ஆள் இல்லையா ஆள் இல்லையான்னு பேரளவில் வாயில் மட்டும் சொல்லிட்டு எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு அலைஞ்சு அலைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து வேற ஒருத்தன் கொடுத்துருவார். 10வதுக்கு என்ன சொல்கிறான்னா, ராஜாவாகிறதுக்கு மனசு இல்லை. யார் யார் இயேசு கிறிஸ்துவ மாம்சில் வந்தப்போ அல்லது இரட்சகராக வந்தப்போ ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இன்றைக்கி ராஜாவை வரும்போது ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து எனக்கு முன்னாலே வெட்டி போடுங்கன்னு சொல்கிறார். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் கொடுக்குறார். அப்படியாக நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மூலம் கிருபையினால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த ரட்சிப்பை கொண்டு போய் ஆழமாய் குழி நோண்டி புதைச்சி வைக்காமல் அந்த ரட்சிப்பை சிந்தித்து தியானித்து நாம் நற்கிரியல் செய்வோம் என்று சொன்னால், நம்மளை 10 பட்டணத்துக்கு அதிபதியாக வைப்பார், 5 பட்டணத்துக்கு அதிபதியாக வைப்பார். அப்படி நம்ம எந்த கிரியையும் செய்யாமல் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவார். 10வதுக்கு கையும் காலம் கட்டி புறமான எரிலே போட்டுருவார். கையும் காலம் கட்டுறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எந்த கிரியும் வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்காது, நஷ்டமே வந்துட்டுருக்கும். அதுதான் கையும் காலம் கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வருமானமே வராது, கையும் காலம் கட்டியாச்சு. அப்புறம் அந்த காலத்தில் போடுறதுனா என்ன வாசித்தாலும் புரியாது, ஏன்னா ஆண்டவருக்கு மனசு இருதயம் இறங்கியே இருக்குது. அதனால் என்ன சொன்னாலும் புரியாது, மக்காவே இருப்பாங்க, சரியாக படிக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையை ஒரு டைம் சொன்னால் புரியாது, 10 தடவை சொல்லணும். இப்படியாக ரொம்ப ரொம்ப வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு அறியாமையிலே கிடப்பாங்க. அறியாமைனா இருள், இருள்னா ஒன்றுமே தெரியாமல் மக்குன்னு சொல்கிறது நம்ம ஊர் பாஷையில். அப்படியே இருந்து கடைசியில் ஆண்டவர் அவர்களை வெட்டி போடுங்க, நியாய தீர்ப்பு தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி டியூப்லைட்டும்பாங்க, அப்படியாக தேவனுடைய வார்த்தை பெற்றவர்களுக்கு, நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களுக்கு, தேவனை நன்றி செலுத்துகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ இதுதான் பல்லவராஜ்யம். பல்லவராஜ்யம்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நன்மை செய்து சிந்தித்து தியானித்து தேவனை துதித்து இருக்கும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது தான் பல்லவராஜ்யம். அது இந்த பூமியிலையும் நடக்கும். மரணத்துக்கு பின்பாக நம்மளுக்கு 1000 ஆண்டு ஆட்சியில் வந்தோம்னா இதே மாதிரி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 5 பட்டணத்துக்கு அதிபதியாக முடியும், 10 பட்டணத்துக்கு அதிபதியாக முடியும். அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிபதி ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால தான் 144,000 பேருக்கு ஆண்டவர் கிரீடத்தை சூட்டி அவர்களை வந்து பிரபுக்களாக ஆண்டவர் பூமி எங்கு நியமிக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட இந்த கடைசி நாட்களில் வந்த ஜனங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட அதிகமான ஆசீர்வாதம். அப்படின்னா மோசேக்கு இருந்த ஆசீர்வாதம், 12 சீசர்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமெல்லாம் பைபிளில் பல இடங்கள் எழுதியிருக்குது. இப்போ மோசேயுடைய ஆசீர்வாதம் வந்து உயிர்த்தெழுதலில் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் எழுதியிருக்குது. மோசையுடைய என்னவா வருவார், மோசே நியாயாதிபதியாக வருவார். அப்படின்னா உலகத்துக்கு பெரிய நியாயாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே, சர்வதேச கோர்ட். ஏன்னா ஆண்டவர் பூமியில் வரும்போது சொன்னார், நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நீங்கள் நம்பின மோசையை உங்களை நியாயம் தீர்க்கும், நியாயம் தீர்ப்பார். அப்போ எதை வச்சு நியாயம் தீர்ப்பார், தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் நியாயம் தீர்ப்பார். அதே நியாய தீர்ப்பு தான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கோர்ட்லேயும் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் நியாய தீர்ப்பு நடக்குது. பைபிளை வச்சு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கோர்ட்டுமே நியாய தீர்ப்பு செய்கிறாங்க. பிரமாணங்களை பைபிள்லேருந்தான் எடுத்திருக்காங்க. எல்லா கோர்ட்டில் இருக்கிற பிரமாணங்கள் வேதத்திலிருந்து எடுத்த பிரமாணங்கள். அது வக்கீலுக்கு படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா ஜட்ஜஸும் பைபிளை நல்லா தெளிவாக படிப்பாங்க. ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அதுலேருந்து தான் எடுக்கிறது. ஏன்னா அதுலேருந்து எடுத்து தான் அரசியல் சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது கோர்ட்டுடைய அந்த நியாய தீர்ப்புடைய எல்லா தீர்ப்புகளும் பைபிளை அடிப்படையாக கொண்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சீஃப் ஜட்ஜ். அப்புறம் வந்து சேபா நாட்டு ராஜஸ்ரீ சாலமனை பார்க்குறக்கு வந்தால அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அவன் வந்து அட்வொகேட், அப்படின்னா வாதாடுறாள். வந்தவா ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த சேபாடு நாட்டு ராஜஸ்திரி வந்து உங்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்து வாழ்ந்துட்டுருக்கு. அப்படி வந்து அநேகருடைய ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்குது. 12 சீசருடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை ஆட்சி செய்வாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும்தான், இஸ்ரவேல் அல்லாமல் உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அந்த நாடுகள் எல்லாம் ஆள்றதுக்கு ஆண்டவர் வேறு ஆளுகளை வச்சுருக்காரு. அப்படி இஸ்ரேல் கோத்திரத்தை 12 நீங்கள் ஆட்சி செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து 12 சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அப்படி அதிகாரம் கொடுத்தாங்க கூட அதில் 12 பேத்தில் ஒருத்தன் பிசாசாக போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சாங்க கூட அந்த 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்து பிசாசாக மாறிடுவாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பணத்துக்காக விற்கிறவர்கள் அந்தி கிறிஸ்தாக மாறுவார்கள், இல்லாட்டினா யூதாசுடைய வேலையை செய்வார்கள். இப்போ காட்டி ஏசு கிறிஸ்து வந்து பிதாவை காட்டி கொடுத்தார். பிதாவை காட்டி கொடுக்கும்போது அவர் ஜீவனை விட்டார். ஆனால் யூதாஸ் வந்து ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது என்னாச்சு, அவன் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு தான் காட்டி கொடுத்தான். அது எப்படி முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். கடைசியில் என்னாச்சு, துக்கப்பட்டு அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவனும் செத்துட்டான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தானா, ஆண்டவர் அவனுக்கு மன்னிச்சிருப்பார். அவன் மன்னிப்பு கேட்குறக்கு மனசு இல்லை. ஏன்னா ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர். அப்படி இருக்கும்போது அவன் போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் மன்னிப்பு கேட்கல. அவன் அவனுக்கு மனசாட்சி உறுத்தி அந்த காசை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் எரிஞ்சிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அது இரத்த நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பணத்துக்காக காட்டி கொடுக்கிறவர்கள் எல்லாருமே அந்த காசை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் எறிகிறாங்க, அது இரத்த நலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எல்லா தேவனுடைய ஆலயத்தை பாருங்கள், யாராட்டிருந்தோ காசு வாங்கி கட்டியிருப்பாங்க, அது இரத்த நலம். அப்படி இல்லை, யாராட்டு வேணால் வாங்கலாம், ஆனால் வாங்குறான்ல அவன்தான் இப்போ பிரச்சனை. யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், கொடுக்குறவன் பிரச்சனை இல்லை, வாங்குறவன் தானே பிரச்சனை. ஆண்டவரை காட்டி கொடுத்தல வாங்கினா சபைக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்கன்னு தானே கேட்குறான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அவன் அங்கேயே சாகிறான், அவனுடைய ரட்சிப்பு அங்கே சாகுது. ஏன்னா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துருக்குறான், காட்டி கொடுத்து சபை கட்டி பெரிய இதெல்லாம் பண்ணாலும் கூட அந்த காசு வாங்கினுடைய ஆத்மா சாகுது, அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டானா அவனுக்கும் கிடைக்கும், ஆனால் மன்னிப்பு கேட்குறக்கு மனசு இல்லை. சாகிற வரைக்கும் ஊழியத்துக்கு கொடுங்க, சர்ச்சு கட்டணும், காசு கொடுங்க, காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி அதிலே ஜீவனை விட்டுருவார். மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு நாள் மனசு வரல, ஏன்னா மொத்தத்தினால தானே காட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா முத்தத்தினால் காட்டி கொடுக்குறதுனா ஏன் பிரதர் கஷ்டப்படுறீங்க, ஏன் கலகிறீங்க, ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார், அன்பாக இருக்கிறான்னு சொல்லி தானே அவனை நேசிக்கிறான் மாதிரி தானே அவங்ககிட்ட காசை கொடுக்குறாங்க. வெளிப்படையாக இந்த மாதிரி காரியம் இருந்தாலும் உள்ளான மனசில் என்ன இருக்குது, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் இந்த கடைசி நாட்களிலே மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து ஆதாயத்தை பெறுவார்கள். அப்படி ஆதாயத்தை பெற்று தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் எரிஞ்சு அங்கேயே சாவான். அப்படியாக இந்த கடைசி நாட்களே நடக்கிறது. அதனால் வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவர் காத்திருக்க வேண்டுமான்னு சொன்னால் கண்டிப்பாக வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்முடைய ஜீவ நாட்கள் இந்த பூமியில் முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார் அப்படிங்கிற வாக்குத்தத்தை இருக்குது. நான் மரித்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன், எனக்கு அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு பங்கு கொடுப்பார்னு சொல்லி தான் மறிக்கணும். அதை விட்டு போட்டு அவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்குன்னு எங்களுக்கு மனசில்லை, எங்களுக்கு ரட்சகராகவே இருந்தால் போதும், எப்போவுமே கிருபியாக இருக்கணும், நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும், நாங்கள் என்ன எப்படி தப்பு பண்ணாலும் எங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு ராஜா ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வந்தப்போ முதல் யாருக்கு நியாய தீர்ப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த 10 வெள்ளிக்காசு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வெள்ளிக்காசு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு நியாயம் விசாரிச்சுட்டு அவங்கள நியாயம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டிருந்தால் பெரிய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டால் பெரிய சாபம். அப்படியாக தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு சாபத்தையும் வச்சிருக்கிறார், அதை எடுத்துக்கொள்வது அவங்கவுங்க கையில் இருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் வியாபாரம் பண்ணுவோம், அப்படின்னா நாம் சிந்தித்து தியானித்து நற்கிரியைகள் செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.